அறிவியல் மனம்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சூரிய மின்சாரம் தயாரிக்கும் ஹெட்போன்கள், அலைபேசிகள் மற்றும் MP3 பிளேயர்களில் இருந்து ஒலி கேட்க பயன்படும் ஹெட்போனை பயன்படுத்தி சூரிய எரிசக்தியிலிருந்து மின்சாரம் தயாரித்து அதைக் கொண்டு அலைபேசிகள் உள்ளிட்ட சிறு மின்னணு உபகரணங்களின் மின்சார தேவையை நிறைவு செய்ய முடியும் என்று கிளாஸ்கோவில் இருக்கும் வடிவமைப்பாளர் ஆண்ட்ரூ ஆண்டர்சன் தெரிவித்திருக்கிறார். தமது இந்த புதிய கண்டுபிடிப்பு 2014 ஆண்டு விற்பனைக்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஹெட்போனின் இரண்டு பக்கங்களிலும் மேற்பரப்பிலும் பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் மின்கலங்கள் தயாரிக்கும் மின்சாரம் ஹெட்போனுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் லித்தியம் பேட்டரிகளில் முதலில் சேமிக்கப்படும். பின்னர் ஹெட்போனின் ஒயர் மூலம் அலைபேசி அல்லது MP3 பிளேயருக்கு இந்த மின்சாரம் பாய்ச்சப்படும். அதாவது, இந்த ஹெட்போன்களை மாட்டிக்கொண்டு நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக் கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லாமல் அது பாட்டுக்கு உங்களின் அலைபேசியோ MP3 பிளேயரோ தானாக சார்ஜ் செய்து கொள்ளும் என்கிறார் ஆண்ட்ரூ ஆண்டர்சன். தமது இந்த புதிய கண்டுபிடிப்பை வியாபார ரீதியில் தயாரித்து விற்பனைக்கு விட தமக்கு சுமார் 2000 பிரிட்டிஷ் பவுண்டுகள் தேவைப்படும் என்றும் கூறியிருக்கும் ஆண்டர்சன், இந்த முதலீடு கிடைத்ததும் இந்த ஹெட்போன்களை தயாரிக்கும் பணிகளை தாம் துவக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கும் சில மனிதர்கள் நடப்பதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் உபகரணத்தை கண்டுபிடித்து விற்பனைக்கு விட்டிருக்கிறார்கள். அதாவது, இந்த சின்னஞ்சிறு உபகரணத்தை மனிதர்களின் காலணிக்குள் வைத்துக் கொண்டு நடக்கும்போது அதனால் ஏற்படும் அழுத்தத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாராகிறது. இந்த சிறப்பு காலணிகளை போட்டுக்கொண்டு ஒருவர் சராசரியாக 2.5 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் வரை நடந்தால் ஐபோனை சார்ஜ் செய்ய முடியும் என்று இதை வடிவமைத்திருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். உலக அளவில் மாற்று மின்சாரத்தின் தேவை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய கண்டுபிடிப்புகளுக்கான மதிப்பும் கூடி வருகிறது. அடுத்ததாக, சிறுநீர் வாசனை மூலம் புற்றுநோயை கண்டுபிடிக்க முடியும். சிறுநீர் பையில் தோன்றும் புற்றுநோயை அதன் வாசனையை வைத்து கண்டுபிடிக்கும் புதிய கருவி ஒன்றை லிவர்பூல் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் வடிவமைத்திருக்கிறார்கள். லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் கிறிஸ் புரோஃபர்ட் மற்றும் நார்மன் ரெட்கிளிஃப் ஆகிய இரண்டு பேர் கண்டுபிடித்திருக்கும் உபகரணமானது சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கியிருப்பவர்களின் சிறுநீரின் வாசனையை வைத்து ஒருவருக்கு புற்றுநோய் தாக்கியிருக்கிறதா இல்லையா என்பதை துல்லியமாக கண்டறிவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கிய செல்களில் இருந்து வெளியேறும் ஒருவித வாயுக்கள் சிறுநீரின் வாசனையில் கலந்து வெளியேறும்போது அதை இந்த குறிப்பிட்ட உணர்கருவி அடையாளம் கண்டு சொல்கிறது. இதற்கு முன்பு நாய்களுக்கு புற்றுநோய் செல்களின் வாசனையை நுகர்ந்து உணரும் தன்மை உண்டு என்பது சில சோதனைகளில் கண்டறியப்பட்டிருந்த பின்னணியில் இவர்களின் இந்த புதிய உபகரணம் சிறுநீர் பை புற்றுநோய் தடுப்பில் முக்கிய பங்காற்றும் என்று இதன் கண்டுபிடிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். சிறுநீரை சூடுபடுத்தும் போது வெளியேறும் ஆவிக்கு அருகே இந்த உபகரணத்தை கொண்டு சென்றால் அந்த வாசனையை வைத்து அந்த சிறுநீருக்கு உரியவருக்கு சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கியிருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிந்து தெரிவிக்கும். இந்த புதிய உபகரணத்தை பயன்படுத்தி 98 பேரின் சிறுநீரை பரிசோதித்தில் 96 விழுக்காடு சரியாக புற்றுநோயை இவர்களால் கண்டுபிடிக்க முடிந்திருக்கிறது. அதே சமயம் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி மேல் அதிகமானவர்களிடம் பரிசோதனை செய்தால்தான் இதன் நம்பகத்தன்மையை முழுமையாக பரிசோதிக்க முடியும் என்கிறார் பேராசிரியர் புரோஃபர்ட். குறிப்பாக இதுவரை இவர்கள் செய்திருக்கும் பரிசோதனைகள் எல்லாம் ஆண்களின் சிறுநீரை பயன்படுத்தி மட்டுமே செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே ஆண் பெண் இருபாலாரிடமும் ஆயிரக்கணக்கில் பரிசோதனை செய்த பிறகே இந்த உபகரணம் சாதாரண பொதுமக்களின் பாவனைக்கு வரும் என்றும் அவர் கூறினார். உலக அளவில் பல லட்சம் பேரை பாதிக்கும் சிறுநீர் பை புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிய முடிந்தால் அதை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயின் ஆரம்ப கட்டத்தில் மருத்துவ உதவியை நாடுவதில்லை. காரணம், இதன் பாதிப்பு அவர்களுக்கு துவக்க நிலையில் தெரிவதில்லை. எனவே இந்த புதிய உபகரணம் ஆரம்ப கட்ட நிலையிலேயே சிறுநீர் பை புற்றுநோயை கண்டுபிடிக்க வல்லது என்பதாலும், சிறுநீர் பரிசோதனையைப் போல அதிக செலவில்லாத, உடலுக்குள் ஊடுருவி செல்ல வேண்டிய தேவையும் இல்லாத ஒரு சிகிச்சை முறையாக இது இருப்பதால் பரவலாக அனைவருக்கும் இது பயன்படும் என்றும் இதை கண்டுபிடித்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக, யோகாவின் நன்மைகள் பாடுவதிலும் உண்டு. புதிய ஆய்வு. ஒன்றாக சேர்ந்து பாடுவதென்பது யோகா பயிற்சி செய்வதற்கு ஒத்த நலன்களை மனித ஆரோக்கியத்திற்கு தருகிறது என ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. ஒன்றாக சேர்ந்து பாடும் குழுக்களில் ஒவ்வொருவரும் ஒரு சேர பாடுகிறார்கள் என்பதையும் தாண்டி அவர்கள் தமது இதய துடிப்பையும் ஒரு சேர கட்டுப்படுத்துகிறார்கள் என இந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. அவர்களின் இதய துடிப்பு ஒன்றாக அவர்கள் பாடும் ஸ்ருதிக்கு ஏற்ப ஒரு சேர அதிகரிக்கவும் தாழவும் செய்கிறது. இடையில் மூச்சு விடாமல் பாட வேண்டிய நெடிய வரிகளை கொண்ட பாடல்களை பாடும்போது சுவாச பயிற்சிகள் தருகின்ற அதே நன்மைகள் உடலுக்கு கிடைக்கின்றன. இவ்வகையாக சுவாசத்தை கட்டுப்படுத்தும் போது இதய துடிப்பின் வேகம் மட்டுப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பாடுவதென்பது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஒரு பயிற்சி முறையாக கை கொள்ளப்படலாம் என இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. பாடகர்கள் பலர் ஆரோக்கியமாகவும் நெடுங்காலமும் வாழ்வதன் ரகசியம் இதுதானோ? அடுத்ததாக, மவுசை கண்டுபிடித்தவர் காலமானார். கணினிக்கான மவுசை கண்டுபிடித்தவரான அமெரிக்க தொழில்நுட்ப வல்லுநர் டக்ளஸ் எங்கல்பார்ட் என்பவர் காலமாகிவிட்டார். வீடியோ கான்பரன்சிங் எனப்படும் காணொளி தொடர் பாடலையும் கண்டுபிடித்தவரான டக்ளஸ் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் இயற்கை எய்தினார். அவருக்கு வயது 88. மின்னஞ்சல் இணையம் எல்லாம் நடைமுறைக்கு வருவதற்கு நெடுங்காலம் முன்பாகவே இப்படியான வசதிகள் வரும் என்று கணித்து சொன்னவர் அவர். 1968 கணினி விஞ்ஞானிகள் 1000 பேர் முன்னிலையில் உரையாற்றியதில் பிரபலமானவர் டக்ளஸ் எங்கல்பார்ட் ஆவார். அவரது அந்த உரை பெரும் உற்சாகத்தையும் வரவேற்பையும் பெற்றிருந்தது. கணினியில் பயன்படுத்தப்படுகின்ற மவுஸ் எனப்படும் சுட்டு கருவியை உலகிற்கு முதன் முதலாக அறிமுகம் செய்ததோடு 50 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த ஒரு இடத்துடன் காணொலி இணைப்புடன் கூடிய தொடர் பாடல் வலையமைப்பையும் அவர் செயல்படுத்தி காட்டினார். இந்த தனது கண்டுபிடிப்புகளால் அவர் செல்வந்தர் ஆகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மவுசுக்கு இவர் பெற்றிருந்த அறிவுசார் காப்பீட்டு உரிமையின் காலம் முடிந்த பின்னர்தான் நாம் அன்றாடம் கணினியில் பயன்படுத்தும் ஒரு கருவியாக அது உருவெடுத்திருக்கிறது என்பது நிதர்சனம். இனிய இதயங்களே, அடுத்த வாரம் அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.